விவிலிய தேடல்.
அன்பு நெஞ்சங்களே, ஜனவரி 4 திங்களன்று துபாயில் உலகத்திலேயே மிக உயரமான கட்டிடம் ஒன்று திறக்கப்பட்டது. 2600 அடி உயரமான இந்த கட்டிடம் இதுவரை உலகிலேயே அதிக உயரமாய் கருதப்பட்ட டாய்பே 101 கட்டிடத்தை விட ஏறக்குறைய 1000 அடி கூடுதலான உயரம் கொண்டது. கடந்த 20 ஆண்டுகளாக உலகின் மிக உயரமான கட்டிடங்கள் ஆசியாவிலும் அரபு நாடுகளிலும் அதிகமாக கட்டப்பட்டுள்ளன. மலேசியாவின் பெட்ரோனாஸ் கோபுரம், ஷாங்காயில் உலக வர்த்தக மையம் டாய்பே 101, இப்போது புர்ஜ் துபாய் என்ற இந்த கட்டிடம். கட்டடங்களை பற்றிய ஆராய்ச்சி இப்ப எதுக்கு? காரணம் இருக்கு. அதுவும் உயரமான, மிக மிக உயரமான கட்டிடங்களை பத்தி இன்றைக்கு நாம் சிந்திப்பதற்கு திங்களன்றைக்கு செய்தியில வாசிச்ச புர்ஜ் துபாய் கட்டிடம் ஒரு காரணம். இன்னொரு காரணமும் இருக்கு. அன்பு நெஞ்சங்களே, 2001 செப்டம்பர் 11 இரண்டு விமானங்களால் தாக்கப்பட்ட நியூயார்க் வர்த்தக மையங்களுடைய 2 கோபுரங்களை நாம் மறந்திருக்க வாய்ப்பு இல்லை. பல ஆண்டுகள் உலகத்தினுடைய மிக உயரமான கட்டிடங்கள் அவை என்ற புகழ் பெற்றவை. 110 மாடிகளை கொண்ட இந்த கோபுரங்களுடைய 106வது மாடியில் ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டலுக்கான ஒரு விளம்பரம் இப்படி வந்திருந்தது: அட் நைட் ப்ளீஸ் டோன்ட் டச் த ஸ்டார்ஸ். இரவில் தயவுசெய்து விண்மீன்களை தொடாதீர்கள். விண்மீன்கள் தொட்டுவிடும் தூரத்தில் இருக்கிறது போலவும், அவைகளுக்கு பக்கத்தில் நாம் உட்கார்ந்து உணவு உண்பது போலவும் இந்த விளம்பர வரிகள் இருந்தன. அந்த வர்த்தக மையங்களுடைய உயரத்தை சொல்லாமல் சொல்லுகின்ற விளம்பரம் இது. பொதுவாகவே விளம்பரங்களை பற்றி நாம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பல கனவுகளை உள்ளத்தில் விதைத்து ஏக்கங்களை உண்டாக்குவதுதான் விளம்பரங்களுடைய முக்கிய வேலை. விண்மீன்களை தொடக்கூடும் என்பதும் அப்படி ஒரு கனவு, கற்பனைதான். அடிப்படையில் மனிதகுலத்திற்கு இந்த வேட்கை, ஏக்கம் ஆழ்மனதில் எப்போதுமே இருக்கின்றது. வானத்தை தொட்டுவிட வேண்டும். பறக்கும் முயற்சிகள், ராக்கெட் முயற்சிகள் என்று விண்வெளியை வெல்வதற்கு நாம் மேற்கொண்ட முயற்சிகள் 1000 பூமியில் காலூன்றி அதே நேரம் விண்ணையும் தொட்டுவிடும் முயற்சிகளின் ஒரு பகுதியாகத்தான் நாம் அடுக்குமாடி கட்டடங்களை பார்க்க வேண்டும். மனிதர்கள் பாபேல் கோபுரம் கட்டும்போதே இதுபோன்ற முயற்சிகளை ஆரம்பித்துவிட்டனர். துவக்க நூலில் இந்த முயற்சி பற்றி சொல்லப்பட்டுள்ள வரிகள் இவை.
தொடக்க நூல் அதிகாரம் 11. அப்பொழுது உலகம் முழுவதிலும் ஒரே மொழியும் ஒரே விதமான சொற்களும் இருந்தன. பின் மக்கள், வாருங்கள், உலகம் முழுவதும் நாம் சிதறுண்டு போகாதபடி வானளாவிய கோபுரம் கொண்ட நகர் ஒன்றை நமக்காக கட்டி எழுப்பி நமது பேரை நிலைநாட்டுவோம் என்றனர். ஆண்டவர் அவர்களை அங்கிருந்து உலகம் முழுவதிலும் சிதறுண்டு போகச் செய்ததால் அவர்கள் நகரை தொடர்ந்து கட்டுவதை கைவிட்டனர். ஆகவே அது பாபேல் என்று வழங்கப்பட்டது.
அன்பு நெஞ்சங்களே, இன்றைக்கும் இந்த முயற்சிகள் தொடர்கின்றன. பூமியில் உறுதியாக நிற்க வேண்டும், அதே நேரம் மேகங்களில் சவாரி செய்து கொண்டு, விண்மீன்களை தொட்டு விளையாடிக் கொண்டு, நிலவின் ஒளியில் சாப்பிட்டுக் கொண்டு, மனிதகுலத்தின் கற்பனைகளுக்கும் கனவுகளுக்கும் வேலிகள் போடுவது ரொம்ப கஷ்டம். ஒரு கோணத்திலிருந்து பார்க்கும்போது இந்த கற்பனைகள், கனவுகள்தான் மனிதகுலத்தை இதுவரை பல அழிவுகளிலிருந்து பாதுகாத்திருக்கின்றன. பல அழிவுகளுக்கு நாம் உட்பட்ட போதும் நம்மை மீட்டு கொண்டு வந்திருக்கின்றன, முன்னேற்றங்களையும் தந்திருக்கின்றன. இந்த கனவுகள், கற்பனைகள் எல்லாமே கட்டடங்களையும் கோபுரங்களையும் மட்டும் எழுப்பவில்லை, மனிதர்களையும் கட்டி எழுப்பியுள்ளன. அந்த சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வதற்குத்தான் இன்றைய விவிலிய தேடல். சென்ற ஞாயிறு சிந்தனையில விண்மீன்கள் ஒளியில் நடந்தனர் இந்த ஞானிகள் என்ற ஒரே ஒரு சிந்தனையை பகிர்ந்து கொண்டோம். அந்த சிந்தனையினுடைய இறுதியில நான் சொன்ன வரிகள்:
உண்மையான விண்மீன்களை பார்த்ததால், அந்த விண்மீன் காட்டிய பாதையில் சென்றதால், தங்கள் வாழ்க்கை பாதையே மாற்றிய ஞானிகளைப் போல எத்தனையோ நல்ல உள்ளங்கள் தங்களையும் உலகத்தையும் மாற்றியிருக்கிறார்கள். அவர்களைப் பற்றி தொடர்ந்து சிந்திப்போம்.
இப்படி சொல்லி முடித்தேன். அந்த தொடர் சிந்தனையினுடைய முயற்சிதான் இது. தங்களையும் உலகத்தையும் மாற்றியவர்கள் என்று நாம் நினைக்கும் போது நம்முடைய மனங்களில் கட்டாயம் ஒரு சிலருடைய பெயர்கள், உருவங்கள் பதிவாகும். மகாத்மா காந்தி, மதர் தெரேசா, நெல்சன் மண்டேலா, மார்ட்டின் லூத்தர் கிங், இப்படி பல பெயர்கள் வந்து போகும். வரலாற்றில் இப்படி இடம் பெறாமல், ஆனால் மக்கள் பலருடைய உள்ளங்களிலும் இடம்பெற்று அவர்களது வாழ்வை மாற்றிய 1000 சின்ன சின்ன விண்மீன்களையும் நினைத்து பார்ப்போம் இந்த விவிலிய தேடலில். நான் இன்றைக்கு உங்களோடு பகிர விளைவது 32 டாய் லீஹுவா என்ற பெண்ணை பற்றி. சீனாவில் ஹூபெய் மாநிலத்தில் 1976 பிறந்தவர் டாய் லீஹுவா. இவருக்கு 2 நடக்கும்போது காய்ச்சல் வந்தது. அப்போது தவறுதலாக கொடுக்கப்பட்ட ஒரு ஊசியினால இவர் கேட்கும் திறனை இழந்தார். இவருடைய உலகம் முற்றிலும் மௌனமானது. நடனமாடுறதுல ரொம்ப ரொம்ப ஆர்வம் கொண்ட இவர் 7வது வயதுல செவித்திறன் பேச்சுத்திறன் இழந்தோர் பள்ளியில சேர்ந்தார். அங்கே ஒரு நடன ஆசிரியர் நடன வகுப்புகள் நடத்தும்போது தன்னுடைய கால்களால் தரை அதிரும்படி தாளமிடுவாராம். அவருடைய கால்கள் அனுப்பிய அந்த தாள அதிர்வுகள் டாய் லீகுவாவின் உடலில் பரவியது. அந்த அதிர்வுகளை உள்வாங்கி அவர் நடனமாட ஆரம்பித்தார். நடனக்கலையில் இவர் தேர்ந்ததும் இவரைப் போலவே செவித்திறனையும் பேச்சுத்திறனையும் இழந்து, ஆனால் அதே நேரம் நடனமாடும் கனவு ஆர்வம் இவைகளெல்லாம் இழக்காமல் வாழ்ந்து வந்த பலரை இணைத்து நடனக்குழு ஒன்றை ஆரம்பித்தார் டாய் லீஹுவா. மை ட்ரீம், என் கனவு என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த குழுவில் 200க்கும் அதிகமான கலைஞர்கள் உள்ளனர். உடலால் குறையுள்ள, அங்கங்களை இழந்த இந்த கலைஞர்கள் உலக புகழ்பெற்ற ஒரு கலைக்குழுவாக இன்றைக்கு திகழ்கின்றனர். 2008 பெய்ஜிங்கில் ஒலிம்பிக் போட்டி நடந்தபோது இந்த குழுவினர் அளித்த நிகழ்ச்சி அகில உலக பார்வையாளர்களை மெய்மறக்கச் செய்தது. புத்தரின் 1000 கைகள் என்ற இவர்களுடைய நடனத்தை வீடியோல பார்த்தேன், அசந்துட்டேன். அவ்வளவு துல்லியமாக, அழகாக, கச்சிதமாக ஆடினாங்க. அதைவிட பெரிய அதிர்ச்சி எனக்கு காத்திருந்துச்சு. அந்த நடனத்துக்கான இசையையோ தாளத்தையோ அவங்களால கொஞ்சமும் கேட்க முடியாது என்றதை அறிந்தபோது மனசுல ஏகப்பட்ட பிரமிப்பு. இந்த நடனக்குழுவை பற்றிய இந்த பிரமிப்பு அந்த நடனங்களோடு நின்றுவிடவில்லை. அதையும் தாண்டி இந்த குழுவினர் சென்ற இடங்களிலெல்லாம் மக்கள் மத்தியில நம்பிக்கையை, நல்லெண்ணங்களை விதைத்துள்ளனர் என்ற அந்த செய்தியை கேட்டதும் என்னுடைய பிரமிப்பு பல மடங்காகியது. மை ட்ரீம், என் கனவு என்ற இந்த குழுவை பாராட்டும்போது பலரும் சொல்லுகின்ற ஒரு வாக்கியம் இது: எ ஸ்பெஷல் ஆர்ட் ஸ்டார் ஆஃப் மேன்கைண்ட் அண்ட் இமேஜ் அம்பாசிடர் ஃபார் 600 million பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ் இன் த வேர்ல்ட். உலகில் இன்று உடல் ஊனத்தோடு வாழும் 60 கோடிக்கும் மேலான மக்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் இந்த கலைக்குழு. இந்த குழுவினர் ஜனவரி 10 சென்னை நேரு விளையாட்டரங்கத்தில் மாலை 6 அளவில் தங்கள் கலை நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறார்கள் என்பது நான் வாசித்த ஒரு செய்தி. விண்மீனைத் தொடர்ந்து இறைவனைக் கண்ட ஞானிகளுடைய பயணம் பல நூற்றாண்டுகளாக 1000 மக்களுடைய மனதில இறை தாகத்தை உண்டாக்கியது என்று ஞாயிறன்று கூறினேன். இந்த ஞானிகளுடைய கதை வேறு பல கற்பனை கதைகளையும் உண்டாக்கியிருக்கின்றது. அவைகளில் ஒன்று ஹென்றி வான் டைக் என்பவர் எழுதிய தி அதர் வைஸ் மேன், மற்றும் ஒரு ஞானி என்ற கதை. இந்த கதையில வருகின்ற ஞானியினுடைய பெயர் ஆர்டபான். மற்ற 3 ஞானிகளைப் போல விண்மீனைக் கண்டு பயணம் ஆரம்பிக்க துடித்தார் ஆர்டபான். ஆனால் தான் சந்திக்கச் செல்லும் அந்த மன்னனுக்கு பரிசுகளை ஏந்திச் செல்ல நினைத்தார். தன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் விற்று விலையுயர்ந்த மாணிக்கம், வைரம், முத்து ஆகியவற்றை வாங்கிக் கொண்டார். இதனால் அவருடைய பயணம் கொஞ்சம் தாமதமானது. பாலை நிலத்தை முடிந்தவரை வேகமாக அவர் கடந்து கொண்டிருந்த போது நோயுற்று சாகும் நிலையிலிருந்த ஒரு யூதரை பார்க்கின்றார். நோயாளியை விட்டுவிட்டு செல்ல நினைக்கின்றார். ஆனால் மனம் இடம் தரவில்லை. தன்னிடமிருந்த மாணிக்கத்தை விற்று அந்த பணத்தைக் கொண்டு நோயாளியை நன்கு கவனித்துக் கொள்கின்றார். தன்னுடைய பயணத்திற்கும் தேவையானவைகளை வாங்கிக் கொள்கின்றார். அவர் பெத்லகேம் வந்தபோது மற்ற 3 ஞானிகளும் தங்களுடைய நாட்டுக்கு திரும்ப போய்விட்டனர் என்பதை அறிகின்றார். அதைவிட பெரிய ஏமாற்றம் குழந்தை இயேசுவோடு அவருடைய பெற்றோர் எகிப்துக்கு போய்விட்டனர் என்ற செய்திதான். பயணத்தை தொடர நினைக்கும்போது ஏரோதுடைய படைவீரர்கள் அங்குள்ள குழந்தைகளை கொல்வதற்கு வருவதை பார்க்கின்றார். தன்னிடமிருந்த வைரத்தை அந்த வீரர்களுக்கு சன்மானமாக கொடுத்து குழந்தைகளை காப்பாற்றுகின்றார். இவ்வாறு ஆர்டபான் 33 தன்னுடைய மன்னனை தேடி இறுதியில் எருசலேம் வருகின்றார். அங்கு இயேசுவை ஏற்கனவே சிலுவையில் அறைவதற்கு கல்வாரிக்கு கொண்டு சென்று விட்டனர் என்று கேள்விப்படுகின்றார். தன் கையில் மீதம் இருக்கும் விலை உயர்ந்த அந்த முத்தை வீரர்களிடம் கொடுத்து இயேசுவை மீட்டுவிடலாம் என்று கல்வாரி நோக்கி விரைகின்றார். போகும் வழியில் போர் வீரர்களிடம் சிக்கிக்கொண்ட ஒரு பெண்ணை விடுவிக்க அந்த முத்தையும் அவர்களிடம் கொடுத்து விடுகின்றார். அந்த நேரத்தில், அந்த பகல் நேரத்தில் திடீரென இருள் சூழ்கின்றது, நிலநடுக்கம் ஏற்படுகின்றது. ஆர்டபான் தலையில் அடிபட்டு கீழே விழுகின்றார். அப்போது அவருக்கு மட்டும் கேட்கும் விதமாக, இந்த சிறியவர்களுள் ஒருவருக்கு நீர் இவைகளை செய்யும்போது எனக்கே செய்தீர் என்ற ஒரு குரல் கேட்கின்றது. அந்த குரலை கேட்டதும் ஆர்டபான் தான் தேடி வந்த மன்னனை கண்டுகொண்ட திருப்தியோடு கண்களை மூடுகின்றார். அன்பர்களே, வித்தியாசமான ஆனால் மனதுக்கு நிறைவான ஒரு கதை இது. விண்மீனைக் கண்டு பயணம் புறப்பட்டவர்களெல்லாம் கடவுளை நேரில் கண்டனரா? இல்லையே. எத்தனையோ பேர்
கடவுளை நேரில் காணாத போதும் அந்த கடவுளுடைய நியதிகளை வாழ்நாள் முழுவதும் பின்பற்றி அவர்களே பலரை வழிநடத்தும் விண்மீன்கள் ஆயினர் என்பதை ஆற்றபானுடைய கதை நமக்கு புரிய வைக்கின்றது. நடனம் என்ற ஆழ்ந்த தாகத்தின் வழியாக உள்ளத்தில் தோன்றிய ஒரு விண்மீனை தான் தொடர்ந்து மற்றவர்களுக்கும் அந்த விண்மீனை காட்டி வழிநடத்திய டாய் லீஹுவாவும் விண்மீனை தொடர்ந்து போயும் இறுதி வரை இறைவனை பார்க்காமல் இறைவனின் மறுசாயலாக வாழ்ந்த ஆற்றபானும் மக்களுடைய மனங்களில் பல அடுக்கு மாளிகைகளை கோபுரங்களை எழுப்பியுள்ளனர். துபாயில் கட்டப்பட்டுள்ள அந்த அடுக்கு மாடியை விட அதிக மதிப்புடைய இந்த கோபுரங்கள் எல்லா நாடுகளிலும் எல்லா மனங்களிலும் எழுப்பப்பட வேண்டும் என்று நாம் இறைவனை வேண்டுவோம். விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.